நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் தினகரன் செல்லையா.
ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே.
இப்படி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் புராணங்களில் இந்திரனும் தேவர்களும் புஷ்பக விமானத்தில் பறந்ததை கதா காலட்சேபம் மூலமாக தமிழ் சமூகம் அறிந்து கொண்டிருந்த வேளையில், இதே நூற்றாண்டு தொடக்கத்தில் ரைட் சகோதரர்கள் தாங்கள் வடிவமைத்த விமானத்தில் பறக்க ஆரம்பித்திருந்தார்கள். முதல் உலகப் போரில் மேலை நாடுகள் விமானங்களை பெருமளவில் பயன்படுத்தின. இன்றுள்ளது போல் விமானத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் அப்போது மிக மிக குறைவு. அந்த நாட்களில் விமானத்தை ஓட்டும் பயிற்சி பெற்றோரும் மிக மிக குறைவு. தவிர பிரயாணிகள் விமானத்தில் பயணம் செய்வதற்கு பயந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு காலகட்டத்தில் வானில் விமானத்தில் பறந்த வண்ணம் பல சாகசங்களை நிகழ்த்துகிறார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சாகச வீரர். அவர்தான் உலகின் தலைசிறந்த விமானியான சார்லஸ் கிங்ஸ்போர்ட் ஸ்மித். இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா நேயர்களே? ஆம், சிட்னியில் உள்ள விமான நிலையம் இந்த பெயரில்தான் இயங்கி வருகிறது. இவர் பெரிய ஹீரோவாகத்தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஆம், சூப்பர்மேன் போல வான்வெளியில் அவர் விமானத்தில் பறந்து கொண்டே செய்த சாகசங்கள் மக்கள் மனதிலும் வரலாற்றிலும் பதிந்து போன ஒன்று. சார்லஸ் எட்வர்ட் கிங்ஸ்போர்ட் ஸ்மித் என்பதுதான் இவரது முழு பெயர். பிரிஸ்பேனில் 1897ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியில் பிறந்தார் இவர். கடைக்குட்டியா 7வது குழந்தையான இவர் வீட்டில் அனைவருக்கும் செல்லப்பிள்ளை. சில்லா என்று செல்லம்மா இவரை அழைத்தார்கள். அதற்கு எதற்குமே அஞ்சாதவன் அல்லது வீரதீர சாகசங்களில் விருப்பமுள்ளவன் என்று பொருள். 13 வயதில் சிட்னி டெக்னிக்கல் காலேஜில் சேர்ந்து இயந்திரவியலையும் மின்னியலையும் படிக்கிறார். அவர் ஒரு நல்ல மாணவர், ஆனால் படிப்பில் கெட்டி என்று கூறிவிட முடியாது. வகுப்பறை அவருக்கு போர் அடித்தது. அவருக்கு 2 சக்கர மோட்டார் வாகனத்தை ஓட்டுவதில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. 18 வயதான போது ஆஸ்திரேலிய இராணுவத்தில் சேர்கிறார் ஸ்மித். அப்போது முதல் உலகப் போர் ஐரோப்பிய நாடுகளில் முழு வீச்சாய் நடந்து கொண்டிருந்தது. ஆஸ்திரேலிய படையினர் பங்கு பெற்ற கலிபோலி யுத்தத்தில் சிறிது காலம் தபால்களை 2 சக்கர வாகனத்தில் கொண்டு சேர்க்கும் பணியினை செய்தார். விமானங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் உலகப் போரில் ஈடுபடுத்தப்பட்ட நேரத்தில் பிரித்தானிய விமானப்படைக்கு விமானிகள் அதிகம் தேவைப்பட்டனர். பிரித்தானிய விமானப்படையில் ஸ்மித் தேர்வு செய்யப்படுகிறார். கண்டுபிடித்து விட்டேன், நான் பிறந்ததே விமானத்தில் பறப்பதற்காகத்தான், என்ன ஆனாலும் சரி, அதுதான் எனது எதிர்காலம் என்று பெற்றோருக்கு கடிதம் எழுதினார் ஸ்மித். முதல் உலகப் போரின் போது ஸ்மித் ஓட்டிய விமானம் எதிரிகளின் புல்லட்டுகளால் துளைக்கப்பட்டு முழுவதும் சேதமடைந்தது. அவருடைய காலில் குண்டுகள் துளைத்ததால் 3 விரல்களை முழுமையாய் துண்டிக்க வேண்டியிருந்தது. உடல் முழுவதும் பலத்த காயம். அப்போதும் விமானம் ஓட்டுவதை நிறுத்தவில்லை ஸ்மித். 1918 ஒரு வழியாக முதல் உலகப் போர் முடிவுக்கு வருகிறது. போரின் போது ஆற்றிய வீரதீர செயலுக்காக ஜார்ஜ் மன்னர் வழங்கிய மிலிட்ரி கிராஸ் என்னும் உயரிய விருது ஸ்மித்திற்கு வழங்கப்படுகிறது. அப்போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 20தான். முதல் உலகப் போரில் ஒரு ஹீரோவைப் போல வலம் வந்தார் ஸ்மித். போர் முடிந்த சில மாதங்களில் ஹாலிவுட்டில் ஸ்டண்ட் பைலட்டாக வேலையில் சேர்கிறார். அது ஒரு அபாயகரமான வேலை. உடன் வேலை பார்த்த சண்டை பயிற்சியாளருக்கு ஏற்பட்ட மரணம் அவரை வெகுவாக பாதிக்கிறது. அந்த வேலையை விட்டுவிட்டு ஆஸ்திரேலியா திரும்புகிறார் ஸ்மித். ஆஸ்திரேலியாவில் அப்போதுதான் விமான போக்குவரத்து பிரபலமடைந்து வருகிறது. வெஸ்ட் ஆஸ்திரேலியன் ஏர்வேஸ் ஃப்ளையிங் மெயில் எனும் விமான போக்குவரத்து நிறுவனத்தில் சேர்ந்தார். அவரது கனவு முழுவதும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பசிபிக் கடலை கடந்து அமெரிக்காவிற்கு விமானத்தில் பறப்பதாகும். தனக்கு கிடைத்த நன்கொடை மற்றும் வங்கிக் கடன் மூலமாக விமானம் ஒன்றை வாங்கினார் ஸ்மித். அதற்கு சதர்ன் கிராஸ் என்று பெயரும் சூட்டினார். 1928ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் கோ பைலட்டான சார்லஸ் உல்ம், நேவிகேட்டர் ஹாரி லியோன் மற்றும் ரேடியோ ஆபரேட்டர் ஜேம்ஸ் வார்னர் ஆகியோருடன் கலிபோர்னியாவின் ஆக்லாண்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு பறந்தார் ஸ்மித். ஒருவர் காலை இன்னொருவர் காலுடன் கட்டி மாரத்தான் போட்டிக்கு போவதைப் போலத்தான் இந்த முயற்சி. அதுவும் திறந்தவெளி காக்பிட் பயணம். பசிபிக் கடலோ நீளமானது, திசையை கண்டுபிடிப்பதிலும் சிரமம், எடை அதிகம் என்பதால் விமானம் ஓட்டுவதிலும் சிக்கல். ஆனால் அவரது நம்பிக்கைக்கு மட்டும் அளவே இல்லை. பிரிஸ்பேன் நகரை அவர்கள் அடைந்தபோது 83 மணி நேரம் விமானத்தில் பயணித்திருப்பது தெரியவந்தது. சிட்னிக்கு அவர்கள் வந்து இறங்கிய போது இவர்களை வரவேற்பதற்காக 300,000 மக்களுக்கு மேல் திரண்டிருந்தார்கள். அன்று பள்ளிகள் பல விடுமுறையை அறிவித்திருந்தன. பசிபிக் பெருங்கடலில் பறந்து இவர்கள் நிகழ்த்திய சாதனை நேரத்தை இன்று வரை யாரும் முறியடிக்கவில்லை. இத்தோடு ஸ்மித் நின்றுவிடவில்லை. இன்னும் பல உலக சாதனைகளை உருவாக்குகிறார். ஏற்கனவே உள்ள சாதனைகளை முறியடிக்கவும் செய்தார். 1930 வருடம் வயது 32 ஆனபோது ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையில் உள்ள 16,000 கிலோமீட்டர் தூரத்தை தனியாகவே பறந்து போட்டியில் வெற்றியடைகிறார். இப்போட்டி முடிந்த கையோடு மேரி பாவல் என்பவரை மணக்கிறார் ஸ்மித். உரிய நேரத்தில் அவரது விமானத்தில் இருந்த பழுதை சரி செய்ய முடியாது போனதால் ஒப்பந்தம் செய்த போட்டிகளில் அவரால் பங்கு பெற இயலவில்லை. இதை குறை கூறி ஊடகங்கள் ஸ்மித்திற்கு எதிராக எழுதின. இதற்கிடையில் அவரது உடல் நலமும் குன்றத் துவங்கியது. 38 வயதை நெருங்கும் போது தனது திறமையை மறுபடி நிரூபிக்கும் பொருட்டு போட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பிரிட்டனில் இருந்து விமானத்தில் பறந்தார் ஸ்மித். இந்த முறை அவருடன் டாமி என்பவரும் சேர்ந்தே பறந்தார். இதுதான் ஸ்மித்தின் இறுதி பயணம். அவர் ஓட்டிய விமானம் பர்மாவை கடந்து பறந்தபோது காணாமலேயே போயிற்று. இன்று வரை அது கிடைக்கவில்லை. ஆம் நேயர்களே, அந்த சாகச வீரனும் நம்மை விட்டு எங்கோ சென்று விடுகிறான். அதிக தூரம் மற்றும் அதிக நேரம் விமானத்தை ஓட்டி இவர் ஏற்படுத்திய சாதனையை இன்று வரை யாராலும் முறியடிக்க முடியவில்லை. இப்பேற்பட்ட சாதனை வீரனின் பெயரை சிட்னியில் உள்ள விமான நிலையத்திற்கு சூட்டியிருப்பது வியப்பொன்றும் இல்லை. அவர் ஓட்டிய சதன் கிராஸ் விமானம் பார்வையாளர்களுக்காக பிரிஸ்பேன் நகர பன்னாட்டு விமான நிலையம் அருகில் நினைவு சின்னமாய் வைக்கப்பட்டுள்ளது. அவரது நினைவாக சாலைகளுக்கும் பள்ளிகளுக்கும் பெயர்கள் பல மாநிலங்களில் சூட்டப்பட்டுள்ளது. தவிர $20 நோட்டில் அவரது உருவத்தை அச்சிட்டும் ஸ்மித் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக $1 நாணயத்தில் அவரது உருவத்தை பதித்தும் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. கோண்டாஸ் நிறுவனம் தனது சமீபத்திய ஏர்பஸ் A380 ஒன்றிற்கு ஸ்மித் பெயரை சூட்டியுள்ளது. அவர் மறைந்தாலும் சாதிக்க நினைக்கும் பலருக்கும் இன்றும் முன்மாதிரியாக விளங்குகின்றார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சி ஆக்கம் ரைசன்.